இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-833-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8-0739-9146 மற்றும் 9-4-9-8-6-0-7-0-0-7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
பரிசுத்தமாக்குமையா, என்னை பரிசுத்தமாக்கு.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதா நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வென்ட் உலகளாவிய வானொலி ஒலிபரப்பில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு தேவ செய்திக்குள் நாம் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நல்லதொரு நாளை தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட உங்களுடைய செய்தியை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். எங்களோடு கூட பேசுங்க. விசேஷமாய் இந்த செய்திக்காய் காத்திருக்கக்கூடியவர்களை உங்களுடைய கரத்தில் சமர்ப்பிக்கிறோம். அவர்களோடு கூட கர்த்தர் நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். நேயர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு என்னவென்று பார்க்கும் பொழுது, கடைசி நாட்களிலே ஜாக்கிரதையாய் இருங்கள் அல்லது எச்சரிக்கையாய் இருங்கள். பி கேர்ஃபுல் இன் லாஸ்ட் டேஸ் என்ற செய்தியின் தலைப்பை தான் இந்த நாளிலும் நாம் கேட்க போகின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதிலே மிக முக்கியமாய் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, நம்முடைய நித்திய ஜீவனை குறித்து ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். நீங்களும் நானும் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது வீண், அவர் சொன்ன வழியில் நடந்தது வீண், 10 கற்பனைகளை பின்பற்றினது வீண், நம்முடைய வாழ்க்கையே வீணாகி போய்விடும். ஆகையால் இந்த நித்திய ஜீவனை இழந்து கொள்ளாதபடி நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் அந்த நித்திய ஜீவனை நாம் இழந்து கொள்ளக்கூடாது என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு கட்டத்திலும் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் நாம் ஏன் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், எதற்கெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, நம்முடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரை நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்றுதான் நம்முடைய பெற்றோர்கள் நம்மை சொல்லி வளர்க்கக்கூடியதை பார்க்கிறோம். அவனமாகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். எதற்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் என்று பார்க்கும் பொழுது, அவருடைய வருகைக்கு முன்பதாக நடக்கக்கூடிய அடையாளங்களை குறித்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். மத்தேயு 24:3-4 வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய காரியங்களை இதிலே நாம் பார்க்கலாம். சீடர்கள் அவரிடம் கேட்கக்கூடிய காரியங்களை நாம் இங்கே பார்க்கலாம். சீடர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து இயேசு கிறிஸ்துவிடம் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி. பின்பு அவர் ஒலிவு மலையின் மேல் உட்கார்ந்து இருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு கிறிஸ்துவிடமிருந்து அவர்கள் கேட்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கேள்வி, உம்முடைய வருகை எப்பொழுது இருக்கும், அதற்கான அடையாளம் என்ன என்று அவர்கள் கேட்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன முதல் காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, இயேசு அவர்களுக்கு பிரயோத்தனமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். அப்படி என்றால் என்னுடைய வருகைக்கு முன்பதாக அநேக காரியங்கள் நடைபெறும், ஆகையால் ஒருவரும் உங்களை ஏமாற்றாதபடிக்கு வஞ்சிக்காதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, கடைசி நாட்களில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஏன் கடைசி நாட்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார் என்று நாம் கேட்போம் என்றால், நாம் கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பதாக சென்று பார்ப்போம் என்றால், அப்பொழுது இருந்த உலகத்தினுடைய சூழ்நிலை வேறாக இருந்தது, இயற்கை வேறாக இருந்தது, மனிதர்களுடைய குணங்கள் அன்பாகவும் நன்றாகவும் இருந்தது என்று பார்க்கிறோம். ஆனால் இன்று இருக்கக்கூடிய சமுதாயம் எப்படி இருக்கிறது, இன்று இருக்கக்கூடிய மக்கள்கள் எப்படி இருக்கிறார்கள், அவருடைய அன்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, எல்லாமே சுயநலமாக இருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்படி என்றால் இன்னும் நாட்கள் செல்ல செல்ல, அதாவது வருடங்கள் செல்ல செல்ல, இந்த உலகம் இன்னும் பாவத்தின் உச்சத்தை தொட்டுவிடும் என்பதை பார்க்கிறோம். ஆகையால் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்னுடைய வருகைக்கு முன்பதாக இந்த உலகம் இன்னும் பாவத்தில் அது தலைவிரித்து ஆடும், ஆகையால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட எச்சரிக்கையிலே கர்த்தர் சொன்ன ஒரு எச்சரிக்கை என்னவென்று பார்க்கும் பொழுது, 5 பார்க்கும் பொழுது, அநேகர்கள் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகர்களை வஞ்சிப்பார்கள். அப்படி என்றால் மிகப்பெரிய ஒரு வஞ்சனை நடைபெறும். எதின் அடிப்படையில் இந்த வஞ்சனை நடைபெறும் என்று பார்க்கும் பொழுது, மதத்தின் அடிப்படையில் ஒரு வஞ்சனை நிகழும் என்று கர்த்தர் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள், வேதத்தை வாசிக்கிறீர்கள் என்றால் சாத்தான் என்ன செய்வான் என்று பார்க்கும் பொழுது, அந்த மதத்தை வைத்தே உங்களை வஞ்சிப்பான் என்று பார்க்கிறோம். ஆகையால் தான் இந்த கடைசி நாட்களின் வஞ்சனையிலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் இங்கே சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆகையால் இந்த உலகத்தின் முடிவிலே ஆண்டுடைய வருகைக்கு முன்பதாக மிக பெரிய ஒரு வஞ்சனை இருக்கும். மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால், நிச்சயமாகவே மதத்தை சார்ந்த வஞ்சனைகள் நடைபெறும். எல்லா மதத்திலிருந்தும் வஞ்சனைகள் நிகழும் என்று கர்த்தர் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இங்கே சொல்லியிருக்கிறார், அநேகர்கள் என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்வார்கள் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் நான் தான் இயேசு கிறிஸ்து என்று சொல்லிய பொழுது அநேகர்கள் அவரை பின்பற்றி அந்த நபர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நம்பி விசுவாசித்து தவறான வழியில் நடப்பார்கள் என்று பார்க்கிறோம். இன்று மதத்தை சார்ந்த அநேக தவறுகள் பாவங்கள் நடைபெறக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அதில் மிக குறிப்பாக கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவ ஸ்தாபனத்திலே விபச்சாரங்கள் நடைபெறக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. பொய் உபதேசங்கள் இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. பாவமான குணநலன்கள் இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆகையால் தான் கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, நீங்கள் உங்களை பாதுகாக்க வேண்டும், தற்காத்து கொள்ள வேண்டும், பாவத்து விழாதபடி நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை இங்கே வைத்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே. 2 Corinthians 11:12-15 நாம் வாசிக்கும் பொழுது, மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். மேலும் எங்களை விரோதிக்க சமயம் தேடுகிறவர்களுக்கு சமயம் கிடையாதபடிக்கு தங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிற காரியத்தில் அவர்கள் எங்களைப் போல காணும்படும்படி நான் செய்வதையே இன்னும் செய்வேன். அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்தினுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். இந்த வேத வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது சொல்ல வரக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, கடைசி நாட்களிலே மனிதர்கள் நம்மை வஞ்சிப்பதற்கு என்ன செய்வார்கள் என்று பார்க்கும் பொழுது, பிறரை போல தங்களுடைய குணத்தை அவருடைய குணத்தை பெற்றவர்களாக நம்மை வஞ்சிப்பார்கள் என்று இருக்கிறதை பார்க்கிறோம். உதாரணத்திற்கு நல்ல ஒரு மனிதர் இருக்கிறார், அன்பாக பேசுகிறார் என்றார், அந்த மனிதர்களைப் போலவே இவர்களும் அன்பாக பேசி நல்ல குணம் உள்ளவர்களாக நடித்து நம்மை வஞ்சிப்பார்கள் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அவர்களுக்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் சாத்தான் என்ன செய்வான் என்று பார்க்கும் பொழுது, 14 அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே, ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே, அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாய் இருக்கும். அப்படி என்றால் கடைசி நாட்களிலே சாத்தானை பின்பற்றக்கூடிய பிள்ளைகள் தங்களை நீதிமான்கள் என்று காட்டிக்கொண்டு உண்மையிலே கர்த்தரை பின்பற்றக்கூடிய பிள்ளைகளை வஞ்சிப்பார்கள் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இவர்கள் தான் நிச்சயமாகவே சாத்தானுடைய வேஷத்தில் இருக்கக்கூடிய அவர்களாக இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அவர்களை பார்ப்பதற்கு நீதிமான்களைப் போல இருப்பார்கள், பார்ப்பதற்கு பரிசுத்தவான்களைப் போல இருப்பார்கள், அவருடைய வார்த்தையிலே அழகாக இருக்கும். ஆனால் அவர்கள் சாத்தானுடைய ஊழியக்காரர்கள் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் ஆண்டுடைய வருகைக்கு முன்பதாக மிக பெரிய வஞ்சனைகள் நடைபெறும். அந்த வஞ்சனையிலிருந்து நீங்களும் நானும் தப்பித்துக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். சாத்தான் மேலுமாக என்ன செய்வான் என்று பார்க்கும் பொழுது, மனிதர்களை வஞ்சிப்பதற்காக அவன் சிறு சிறு காரியங்களை எடுத்து அவர்களை வஞ்சிப்பான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வஞ்சனையில் நீங்களும் நானும் விழாதபடிக்கு ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டியதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அதையே கர்த்தர் விரும்பக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். மத்தேயு 24:24 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இந்த வேத வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இங்கே சொல்லக்கூடிய ஒரு காரியம், கடைசி நாட்களிலே அநேக கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்புவார்கள் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அவர்கள் எழும்பி என்ன செய்வார்கள் என்று பார்க்கும் பொழுது அநேகர்களை வஞ்சிப்பார்கள். ஆனால் குறிப்பாக யாரை வஞ்சிப்பார்களாம்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையே வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். அப்படி என்றால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சத்தியத்தில் உறுதியாக நிற்கிறீர்கள், நீங்கள் நிச்சயமாகவே கீழே விழாதபடி வேதத்தின்படி நடக்கிறீர்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, உங்களை வஞ்சிப்பதற்காகவே சாத்தான் மற்ற மனிதர்களை எடுத்து பயன்படுத்துவான், கள்ள தீர்க்கதரிசிகளை பயன்படுத்துவான், கள்ள கிறிஸ்துக்களை பயன்படுத்துவான். அவர்கள் வந்து உங்களை வஞ்சிப்பார்கள். எப்படி வஞ்சிப்பார்கள் என்று நாம் கேட்கும் பொழுது இங்கே வேதம் சொல்கின்றது, அவர்கள் பொய்யான அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார்கள். இன்று ஒரு கூட்டம் அற்புதத்தை தேடி ஓடுகின்றது. ஐயோ, எனக்கு கண் பார்வை இல்லையே. உடனே யாரோ ஒரு நபர் கண் பார்வையை கொடுக்கிறார், ஏதோ ஒரு பிரசங்கியார் ஏதோ ஒரு அற்புதத்தை செய்கிறார் என்ற மாத்திரத்திலே அவர் சத்தியத்தை பின்பற்றுகின்றாரா, உண்மையிலே தேவனுடைய தாசனா என்பதெல்லாம் நாம் பார்ப்பது கிடையாது. நமக்கு தேவை ஒரு அற்புதம், நமக்கு தேவை ஒரு அதிசயம். அவர்கள் பின்பாக சென்று விடுகிறார்கள். ஆனால் வேதம் சொல்கின்ற ஒரு காரியம், சாத்தானும் கடைசி நாட்களில் அற்புதம் செய்வான், அவன் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து அற்புதத்தை செய்வான் என்று வேதம் சொல்கின்றது. ஆகையால் இந்த அற்புதத்துக்காக ஒரு கூட்டம் ஓடும் என்றால் அந்த கூட்டத்திலே நீங்களும் நானும் இருக்கக்கூடாது. உண்மையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்றால் அவர் செய்யக்கூடிய அற்புதங்களுக்காக நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அவர் தரக்கூடிய அந்த நித்திய ஜீவனுக்காக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த உலகம் அழிந்து போய்விடும். ஒருவேளை கண் எனக்கு போய்விட்டது என்றால் இந்த உலகத்தின் பாவத்து நிமித்தமாக இந்த கண் போய்விடும். ஒருவேளை நான் கண் பார்வை பெற்றால் கூட ஒரு நாள் நிச்சயமாக இந்த உலகத்தை விட்டு நான் மறைந்து போய் விடுவேன். ஆகையால் இந்த பூமியிலே எனக்கு இருக்கக்கூடிய பாடுகள், இந்த பூமியிலே எனக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள், இந்த பூமியிலே நான் அனுபவிக்கக்கூடிய எல்லா விதமான காரியங்களும் நிச்சயமாகவே நிரந்தரமானதல்ல. இந்த பூமியில நான் மறைத்தவுடன் என்னோடு கூட அதுவும் அழிந்து போய்விடும். ஆனால் அதற்கு பிறகு ஆண்டவர் தரக்கூடிய அந்த நித்திய ஜீவன் தான் மிக முக்கியமானது, அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் சாத்தான் என்ன செய்வான்? இந்த உலகத்தை நம்முடைய கண்களுக்கு முன்பாக பரலோகத்தை போல காண்பித்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து நம்மை வஞ்சிக்கக்கூடியவனாக இருப்பான் என்று நாம் பார்க்கிறோம். ஆகையால் அவனுக்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, யோவேல் 2:28 நாம் வாசிக்கும் பொழுது, அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள். இது வேதத்திலே சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாக இருக்கிறது. இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு சாத்தான் கடைசி நாட்களில் அவன் என்ன செய்வான் என்று பார்க்கும் பொழுது, மிகப்பெரிய ஒரு மெய்யான ஒரு எழுப்புதல் உருவாகுவதற்கு முன்பதாகவே இவன் என்ன செய்வன் என்று பார்க்கும் பொழுது, பொய்யான எழுப்புதலை உண்டாக்கி, பொய்யான அற்புதங்களை உண்டாக்கி தேவ பிள்ளைகளை அவன் வஞ்சிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று பார்க்கிறோம். இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்னவென்று பார்க்கும் பொழுது, கடைசி நாட்கள் வாழக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் தீர்க்க தரிசனத்தை அதிகமாக தேடி ஆராய்வார்கள், சிறு பிள்ளைகளும் தீர்க்க தரிசனத்தை புரிந்து கொள்வார்கள், சிறு பிள்ளைகளும் வாலிபர்களும் தானியேல் புத்தகத்தையும் வெளிப்படுத்தல் புத்தகத்தையும் அவர்கள் விளக்கம் செய்யக்கூடிய ஞானத்தை பெற்றுக்கொள்வார்கள், பரிசுத்தாவினர் அவர்கள் இந்த ஞானத்தை கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் சாத்தான் இதை எவ்வாறு மாற்றிவிட்டான் என்று பார்க்கும் பொழுது, அற்புதத்தை செய்வார்கள், அதிசயத்தை செய்வார்கள், உன்னுடைய வாழ்க்கையை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்வார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை குறித்ததான தீர்க்க தரிசனத்தை கேட்பதனால் நம்முடைய ஜீவன் மாறப்போவது கிடையாது. ஆனால் வேதாகமத்தில் இருக்கக்கூடிய தீர்க்க தரிசனத்தை நாம் கேட்கும் பொழுது, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை மாறும், அதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் தான் இந்த வேத வார்த்தைகளை நாம் அதிகமாக படிக்க வேண்டும், அதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். யோவான் 10:16 நாம் வாசிக்கும் பொழுது, இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும், அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். இந்த உலகத்திலே நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டத்தார் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வேதத்தின்படி நடக்காமல் இருக்கலாம், அல்லது ஒரு பொய்யான போதகர் சொல்லக்கூடிய உபதேசத்தை கேட்டு நடந்து கொண்டு இருக்கலாம், தவறான சத்தியத்தை பின்பற்றி கொண்டு இருக்கலாம். ஆகையால் தான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இந்த தொழுவத்தில்லாத ஆடுகள் இந்த பூமியிலே இருக்கிறது. அதாவது என்னை ஏற்றுக்கொண்டார்கள், ஆனால் சத்தியத்தில் இன்னும் நடக்கவில்லை. அவர்களை வழிநடத்தக்கூடியவர்கள் கள்ள தீர்க்குதரிசியாக இருக்கிறார்கள், கள்ள போதகர்களாக இருக்கிறார்கள். அவர்களிடம் இருந்து என்னுடைய ஆட்டுக்குட்டியை நான் மீட்டுக் கொள்வேன். எப்படி என்று பார்க்கும் பொழுது கர்த்தர் அவர்களோடு கூட பேசுவார். எப்பொழுது கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார்? நம் வேதத்தை அதிகமாக ஆராயும் பொழுது, வேதத்தை தேடி வாசிக்கும் பொழுது. பிரியமானவர்களே, இன்று நீங்கள் தவறான உபதேசத்தில் இருக்கிறீர்களா? இன்று உங்களுடைய போதகர் தவறான பாதை உங்களை நடத்தி கொண்டு இருக்கிறாரா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி அறிந்து கொள்ள வேண்டும்? அந்த போதகருடைய செய்தி வேதத்தோடு ஒப்பிட்டு இருக்கிறதா? 10 கற்பனையை சரியாய் அவர் போதிக்கிறாரா? அவருடைய வாழ்க்கையில் சத்தியம் இருக்கிறதா என்ற கேள்விகளை நீங்கள் கேட்கும் பொழுது, இந்த போதகர் சரியான போதகரா, கள்ள போதகரா, அல்லது உண்மையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியக்காரனா என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, ஆகையால் தான் நம் வேதத்தை அதிகமாக வாசிக்க வேண்டும். மத்திய 24:24 சொல்லப்பட்ட வண்ணமாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே வஞ்சிக்கப்படுவார்கள். அப்படி என்றால் நிச்சயமாகவே நீங்களும் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்களையும் என்னையும் சாத்தான் வஞ்சிக்க அவன் எல்லா விதமான காரியத்தையும் அவன் செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்டவனிடமிருந்து நாம் மீட்கப்பட வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும். ஆகையால் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வெளிப்படுத்தல் 13:11-14 வரை நாம் வாசிக்கும் பொழுது, அன்றையும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியினுள் அக்கினியை இறக்க பண்ணிடத்தக்கதாக பெரிய அற்புதங்களையும் நடப்பித்தது. வெளிப்படுத்தல் 13 நாம் வாசிக்கும் பொழுது 1-2 அங்கே ஒரு மிருகத்தை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த மிருகம் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்தது என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் மிருகம் என்றால் எதை குறிக்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது, தானியேல் 7:14 நாம் வாசிக்கும் பொழுது, தானியேல் 2 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரியத்தை பார்க்கும் பொழுது, மிருகம் என்று சொல்லப்படும் பொழுது ஒரு ராஜ்யத்தையோ அல்லது அந்த ராஜ்யத்தினுடைய ராஜாவையோ குறிக்கிறது. அப்படி என்றால் எப்படிப்பட்ட ஒரு வஞ்சனையை சாத்தான் கொண்டு வருவான் என்று பார்க்கும் பொழுது, கடைசி நாட்களிலே ஒரு ராஜ்யத்தின் வாயிலாக அல்லது ஒரு ராஜாவின் வாயிலாக அவன் காரியங்களை நடப்பிப்பான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். 14 வாசிக்கும் பொழுது, வெளிப்படுத்தல் 13:14 வாசிக்கும் பொழுது, மிருகத்தின் முன்பதாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகள் சொல்லிற்று. நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, அந்த மிருகத்தை அனைவரும் வணங்கினார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்படி என்றால் இந்த கடைசி நாட்களிலே ஒரு சட்டம் பிறப்பிக்கப்படும். இந்த கடைசி நாட்களிலே ஒரு ராஜ்யத்தின் கீழாக எல்லா மக்களும் கொண்டு வரப்படுவார்கள். நீங்கள் இதைத்தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படும். அப்பொழுது நீங்கள் யாருக்காக நிற்கப் போகிறீர்கள் என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். 10:24-21 நாம் வாசிக்கும் பொழுது, நீங்கள் ஓடி போவதாவது மாரி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். இங்கே வேதம் ஓய்வு நாளை குறித்து சொல்கின்றதை பார்க்கிறோம். அப்படி என்றால் மிக உபத்திரவான காலம் வரும். 21 வாசிக்கும் பொழுது, ஏனெனில் எதற்காக அந்த நாட்கள் வரக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அப்படி என்றால் சாத்தான் கடைசி நாட்களில் மிக கொடூரமான வஞ்சனையில் உங்களை தள்ளுவான். நீங்கள் இதை செய்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம், என்னுடைய கட்டளைகளை கை கொண்டால் உங்களுக்கு ஆசீர்வாதம், நீங்கள் திருச்சபைக்கு செல்ல வேண்டியதில்லை, வீட்டிலே இருக்கலாம், உங்களுக்கு நான் ஆசீர்வாதத்தை தருவேன், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள தேவையில்லை, நானே இயேசு கிறிஸ்து, என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்ற அநேக பொய்யான உபதேசங்கள் கடைசி நாட்களை வந்து அது எவ்வாறாக மனிதனுடைய மதியிலே வரும் என்று பார்க்கும் பொழுது ஒரு அரசாங்கத்தின் கீழாக கொண்டு வரப்படும். அப்பொழுது நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இங்கே வேதம் ஓய்வு நாள் சொல்லுகின்றது என்று பார்க்கிறோம். ஓய்வு நாள் என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது, 10 கற்பனையிலே 4வது கற்பனை. அப்படி என்றால் இந்த உபத்திரம் எதின் அடிப்படையில் வரும் என்று பார்க்கும் பொழுது, உண்மையிலே ஓய்வு நாளை கை கொள்கின்றவர்களுக்கும் ஓய்வு நாளை கை கொள்ளாதவர்களுக்கும் மத்தியிலான உபத்திரவமாக இருக்கும் என்று பார்க்கிறோம். இன்று இந்த நேரத்திலே கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்களிடம் பேசக்கூடிய ஒரு வார்த்தை என்னவென்று பார்க்கும் பொழுது, சத்தியத்தை நீங்கள் அறிய வேண்டும், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பிரியமானவர்களே, கடைசி நாட்களில் அநேக வஞ்சனைகள் இருக்கிறது. அதில் நீங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் வேதத்தை அதிக அதிகமாக வாசித்து அதிலே நடக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களாக நீங்கள் இருப்பீர்களா? பரலோகத்திலே வர நீங்கள் விரும்புகிறீர்களா? அப்படி என்றால் கண்களை மூடுவோம், ஜபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறீர்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளின் செய்தியை கேட்ட அனைவரும் நீர் ஆசீர்வதிங்க. அவர்களோடு கூட கர்த்தர் நீர் இருந்து அவருடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை கர்த்தர் நீர் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிற எங்கள் பிதாவே, ஆமீன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே செய்தியிலே ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயவாய் என்னை தொடர்பு கொண்டு என்னோடு கூட நீங்கள் பேசலாம். தொலைபேசி எண் 8073992146. கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
என்ன நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800332331. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsasc@sudadventist.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.
நீங்கள்